إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار مرميك முந்திய வாழ்வு பற்றி விளக்கும் ஒரு ஹதீஸ் சம்பந்தமாக இன்றைய பாடத்திலே நாம் அறிய இருக்கின்றோம். திருமதி என்ற கிரந்தத்திலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2308 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ஒருமுறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிகழ்வின் போது அழுததாக குறிப்பிடக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கான உஸ்மானு, உஸ்மான் இருந்தார், இதா வக்கஃப அலா கப்ரின் பக்கா, கபூர்களை சந்திக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி அழுவார்கள் என்றால், லேசாக கண் கலங்கி விட்டு செல்லக்கூடியவர்களாக இல்லாமல், ஹத்தா யபுல்ல லிஹைதஹு, தங்களுடைய தாடி நனையக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகீல லஹு, அவர்களிடம் கேட்கப்பட்டது, துஸ்கருல் ஜன்னத்து வன்னார் ஃபலா தபகி, நரகம் சொர்க்கம் பற்றி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகும் போது நீங்கள் அழவில்லை. வதபக்கி மின் ஹாதா, இந்த கபூர்களை சந்திக்கின்ற நேரத்திலே நீங்கள் அழுகிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. ஃபகால, அவர் கூறினார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். அவர் சொன்னார், இன்னல் கபர அவ்வளு மன்சிலும் இம்மனாசில் ஆகிறா, நிச்சயமாக இந்த மன்னரை இருக்கிறது, இது மறுமை நிலைகளில் முதல் நிலையாகும். ஃபஇன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐசரு மின்ஹு, அவர்கள் சொன்னார்கள், இதிலிருந்து ஒருவன் ஈடேற்றம் பெற்றுவிட்டால் இதன் பிறகு உள்ளவை இதைவிட எளிதானதாகும். வஇன் லம் யன்ஜு மின்ஹு ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, இதிலிருந்து அவன் ஈடேற்றம் பெறாவிட்டால் இதற்கு பின்னுள்ளவை இதைவிட கடினமாகும் என்று நபியவர்கள் கூறியதாக அவர் கூறினார். மேலும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார், நபியவர்கள் கூறினார்கள், மா ரஐது மன்தரன் கத்து இல்லா வல் கபுரு அஃலஉ மின்ஹு, மேலும் நபியவர்கள் கூறியதாக கூறினார்கள், நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரைத்தான் மிக கோரமாக இருந்தது என்றும் நபியவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி எமக்கு சில முக்கியமான படிப்பினைகளை விழிப்பூட்டி கொண்டிருக்கின்றன. அதாவது, நாம் மரணித்த பிறகு நேரடியாக மறுமை நாளுக்கு செல்வது கிடையாது. மறுமை நாளுக்கென்று ஒரு தவணை இருக்கிறது. அந்த தவணை வரை யாரும் பிறந்தது முதல் நீடூழியாக அதிக 1000-2000 வருடங்கள் என்று வாழக்கூடிய அளவுக்கு மனிதர்களில் பெரும்பான்மையானவர்களும் கிடையாது. மனிதர் பிறக்கும் போது அவருடைய இறக்கும் நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. அப்போ அவரவருக்குண்டு ஒரு ஆயுட்காலம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுட்காலம் முடிவடைந்த பிறகு மறுமை நாளுக்கும் இவருடைய முடிவடைந்த நாளுக்கும் இடையில நீண்ட இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியிலே அவருடைய உயிர்கள் வேறு ஒரு இடத்திலே தங்க வைக்கப்படுகின்றன. அதுதான் தாருல் பர்சக் என்று சொல்லப்படக்கூடிய திரைமறைவு வாழ்வாகும். பர்சக் என்றால் திரை. அந்த திரை போடப்படுகின்ற நேரத்திலே ஒருவர் அந்த திரையை விட்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. இது யாரால் போடப்பட்ட திரை? இமையெல்லாம் படைத்து மலக்குகளையும் ஜின்களையும் மனிதர்களையெல்லாம் அமைத்து ஒவ்வொருவரும் எந்த ஒரு குறுக்கீடுகளும் மீறிவிடாதபடி அவரவருக்கென்று வழிகளையும் வாழ்க்கையும் அமைத்த அல்லாஹு தஆலா இடப்பட்ட திரையாகும். அந்த திரை மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். வமிம் வராஇஹிம் பர்சஹும் இலா யௌமி யுபஸூர். அவர்களுக்கு ஒரு திரை இருக்கிறது எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆகவே மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த தண்டனைக்கு முன்னால் அல்லது மறுமையிலே கிடைக்கக்கூடிய சுகமான வாழ்க்கைக்கு முன்னால் இந்த மன்னரை வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஒரு முக்கிய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைத்திருக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு இந்த மன்னரை வாழ்க்கையில் உள்ள ஒரு கடினத்திலிருந்து அவர் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு உள்ள எல்லா விஷயமும் அவருக்கு எளிதாக ஆகும். அதே போல ஒருவருக்கு மன்னரை வாழ்க்கை கடினமாகிவிட்டது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அவர் அதை கண்டு கொண்டார் என்று சொன்னார், பிறகு வரக்கூடிய ஒவ்வொன்றும் இதைவிட கடினமானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள். நான் கண்ட காட்சிகளிலேயே சொன்னது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரை காட்சிகள் தான் மிக கோரமாக இருந்தன. அப்போ நபி அவர்கள் காணும் போது மன்னரை காட்சிகள் கோரமாக இருக்கின்றது. ஆனால் ஹதீஸிலே முன்பகுதியிலே வருகிறது, அது எவ்வளவு கடினமாக்கப்படுகிறதோ அதன் பிறகு வரக்கூடிய மறுமை நிகழ்வுகள் இதைவிட கடினமானது. அப்போ நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையிலே அந்த நரக காட்சிகளை முழுதாக பார்க்கவில்லை என்று தோணுகிறது. ஏனென்றால் ஆரம்பத்திலே அதுல உள்ள சில அந்த சுருக்கத்தை அல்லாஹ் மறுமை அந்த கபூரிலே வைத்திருக்கிறான். அதுவும் மிக பயங்கரமானது. அது இலகுபடுத்தப்பட்டு விட்டால் அனைத்துமே இலகாகி கொண்டே போகும். நாம் அனைத்துவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ், பார்வை எட்டக்கூடிய அளவுக்கு கபூர் விசாலமாக்கப்படும், சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும், அதிலிருந்து கம்பளிகள் விரிக்கப்படும், புது மாப்பிளையை போன்று தூங்கு என்று அவருக்கு கூறப்படும். இப்படி வர 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 அவருக்கு சுகங்கள் கூடிக்கொண்டே போகும், நிம்மதிகள் வளர்ந்து கொண்டே போகும். கொடியவர்களுக்கு கடுமை என்ற ஒன்று வருவது நபி அவர்கள் பார்த்த கோர காட்சிகளிலே மிகவும் பயங்கரமானது. அந்த கோர காட்சியை அவன் அனுபவித்து விட்டால் அடுத்தது வரக்கூடியது இலகுவானது என்று அர்த்தம் அல்ல. இதைவிட அது பெரிதாக இருக்கும். அதைவிட அதுக்கடுத்தது வரக்கூடியது ஆக பெரிதாக இருக்கும். அதாவது அல்லாஹு தஆலா மனதளவிலே அவர்களுக்கு ஒரு ராகத்தையும், நல்லவர்களுக்கு ராகத்தையும், தீயவர்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் அல்லாஹு தஆலா கபுரு அந்த மன்னரையிலே ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜூருல் குபூர, நீங்கள் மன்னரைகளை சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, நிச்சயமாக அது ஆகிரா மறுமையை அது நினைவுறுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வேற ஒரு அறிவிப்புகளில இன்னஹா துதக்கிருக்குமுல் மவுத், நிச்சயமாக அது மரணத்தை நினைவுறுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.
பெருமனே, நபி அவர்கள் சொன்னபடி நாங்கள் அந்த உணர்வுகளை பெறுகிறோமா என்றால், உண்மையிலே நாங்கள் மட்டுமல்ல, இந்த சத்தியத்துக்கு அப்பால் பட்ட பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும், மாற்று மத நண்பர்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட சுகபோகமாக வாழ்ந்தாலும், ஒரு உலகத்தையே மறந்து கொண்டு ஒரு சுகமாக வாழ்ந்தவனும் கூட, அவனுடைய உறவினர்கள் மரணிக்கின்ற பொழுது அந்த சந்நிதியிலே வந்து சந்திக்கின்ற நேரத்திலே அவனுக்கு பலசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இனி என்ன கொண்டு போகிறோம் என்ற ஒரு மன உளைச்சலுக்கு அவன் ஆளாகுவான். உடனே அவன் தன்னைத்தானே சீர்திருத்துவதற்கு அந்த நொடியிலே அவனுடைய உள்ளம் தயாராகும் என்பதை நம் யாரும் மறுக்க முடியாது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உண்மையை எமக்கு தெளிவுபடுத்துகிறார். எந்த ஒன்றையும் நாங்கள் கேட்டுவிட்டு செல்வதனால் முழுமையான படிப்பினையை பெற முடியாது. அதை நாங்கள் செயல் வடிவிலே அனுபவிக்கும் போது அல்லது செயல்படுத்தும் போதுதான் அதனுடைய முழு படிப்பினையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான், இந்த கபர்களை சந்திக்கின்ற நேரத்திலே, மரணங்கள் நிகழ்கின்ற நேரத்திலே, கபர்களை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை நாங்கள் மனக்கண்ணிலே பார்க்கும் பொழுது இப்படி நிறைய விஷயங்கள் வருகின்றன. எப்படித்தான் ரெண்டு மையத்துக்களை ஒரு கபரிலே அடக்கினாலும் அவரவருக்கு ஒரே ஒரு மலக்கு வந்து எல்லாரையும் ஒன்றாக வைத்து விசாரிப்பதல்ல, அவருக்கும் தனித்தனி மன்னரை வாழ்வுதான், தனித்தனியான விஷயங்கள் தான். இப்படி இந்த மன்னரை விஷயத்தை பற்றி நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும்மா கத்தமத் லிகத், நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் தாம் எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளவும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது ஸஹீஹ் முஸ்லிமிலே 6412 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கசீரும் மினன்னாஸ், மனிதர்களில் அதிகமானோர் ரெண்டு அருட்கொடைகளில், அருட்செல்வங்களில் இழப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், பாக்கியம் இழந்திருக்கிறார்கள். ஒன்று அஸ்ஸிஹத்து, இரண்டாவது வல் ஃபராக், அதாவது ஆரோக்கியம், ஓய்வு. இந்த ரெண்டு விஷயத்திலும் மக்கள் அதிகமானவர்கள், எல்லோரும், அதாவது அனைவரும் இல்லை, அதிகமான, அதாவது ஒட்டுமொத்த மக்களும் என்று சொல்லாமல் பெரும்பாலானோர் என்று குறிப்பிட்டார்கள். பாக்கியம் இழந்திருக்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா அவனை நல்ல முறையிலே இந்த பூமியிலே வசிப்பதற்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியங்களையும் சுக துக்கங்களையும் வழங்கி நிம்மதியான ஒரு சூழலை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். தனக்கு வழிபட்டு சரியான முறையிலே நடந்து மறுமை வாழ்வுக்காக தயார்படுத்துவதற்காக, அதற்கு அல்லாஹ் கொடுத்ததுதான் ஓய்வு, ஆரோக்கியம். ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைகளுக்கு தக்கவாறு ஆரோக்கிய நிலைகள், ஓய்வு நிலைகள் வேறுபடுகின்றன. அவரவருக்கு தெரியும் தான் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் அது பற்றி அவர்கள் சரியான படிப்பினை பெறுவதில்லை. படிப்பினை என்றால் எதை சொல்கிறேன், மறுமையிலே நடக்கக்கூடிய பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றதே, அது பற்றி கவனம் இல்லை. அந்த கவனம் வரும்போது தன்னிலையை அவன் பார்ப்பான், என்னுடைய சேமிப்பிலே இதுவரைக்கும் எவ்வளவு ஓய்வுகள் இருக்கின்றன, எனக்கு எவ்வளவு மிச்சமாக ஆரோக்கியங்கள் இருக்கின்றன, எவ்வளவு அளவுக்கு ஆரோக்கியம் எனக்கு இருக்கிறது, பொருளாதாரத்திலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, மனதளவிலே உள்ள ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, குடும்பவியல் ஆரோக்கியமாக எந்த விஷயத்திலும் அவனுக்குண்டு ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது. அதே போல தீனிலே வரக்கூடிய ஆரோக்கியம், மார்க்கத்திலே கோளாறு சிந்தனை உள்ளவர்களும் சத்தியத்தில் இருப்பார்கள். மார்க்கம் ஒன்று சொன்னால் அவர் வேறு ஒரு பக்கம் தீர்ப்புகளை மாறி விளங்குவார்கள், அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தில் இருப்பார்கள். அப்படி இருந்தால்தான் அது சத்தியம். அது தீனிலே கோளாறு உள்ளவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படியும் தீனிலே ஆரோக்கிய கேடு உள்ளவர்களும் இருப்பார்கள். இப்படி அல்லாஹு தஆலா ஆரோக்கியங்களை நல்ல சிந்தனையை கொண்டு வழங்கி இருக்கிறான். எதற்காக வழங்கி இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பெருமைகளை, அவனுடைய அருமை பெருமதிகளை சரியாக புரிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அதற்கு உந்துதலாக இருப்பது ஓய்வு நேரங்கள். அதிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய வாழ்வை எப்படி கழித்தேன், மறுமைக்காக வேண்டி எதற்காக எப்படி நான் நல்ல மறுகளை நான் அதிகரிப்பேன் என்று அவன் பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த ரெண்டு அருட்கொடையும் துஷ்பிரயோகம் செய்து இந்த உலகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக, உலகம் நிலையானது என்று பொய்க்கற்பனை பண்ணி கொண்டு, ஏதோ மரணம் என்ற ஒன்று தள்ளி வரக்கூடியது என்றும், மறுமை என்ற ஒன்று இல்லாமல் போகக்கூடியது என்றும் சைத்தான் அவர்களுக்கு பொய்க்கற்பனையை உண்டாக்கி அதற்கு அவர்கள் மதிமயங்கி அவர்கள் இந்த பாக்கியம் இழந்து இருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் நரகத்திலே வேதனையை அனுபவிக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். 35வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், ரப்பனா அஹ்ரிஜினா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், எங்களுடைய இறைவா நீ எங்களை இந்த வேதனையில் இருந்து வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருந்தவற்றை விட்டும் சாலிஹான நல்லமல்கள் செய்வதற்காக எங்களுக்கு அவகாசத்தை தருவாயாக என்று அவர்கள் கேட்பார்கள். யாரு? இந்த ஆரோக்கியம், ஓய்வு இதெல்லாம் இருந்தும் கணக்கெடுக்காமல், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றிய சிந்தனை இல்லாமல், யாரெல்லாம் ஏனைய மிருகங்களை போன்று அறிவு இல்லாமல் உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து திரிந்தவர்கள் சொல்லுவார்கள் மறுமையில். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான், அவலம் நுஅம்மிர்க்கும் மா தத்கரு ஃபீஹி, உங்களில் படிப்பினை பெறுபவர் படிப்பினை பெறும் பொருட்டு உங்களுடைய ஆயுள் காலத்தை நான் நீட்டி வைக்கவில்லையா? வஜாஅக்கும் நதீர், எச்சரிக்கை செய்யவர் உங்களிடத்திலே வரவில்லையா என்று ரெண்டு விஷயம் கேட்பான். அப்போ அல்லாஹு தஆலா இதுவரைக்கும் எம்முடைய ஆயுள் காலத்தையும் சரி, எமக்கு அப்பால் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆயுள் காலத்தையும் சரி, இதுவரைக்கும் மரணம் என்ற ஒன்றை வராமல் எதற்கு நீட்டி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே சிந்தித்து விட்டோம் என்பது பொருள் அல்ல, இனி சிந்திப்போம் என்பதையும் அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆன் ஒவ்வொரு நொடியும் உயிருள்ள வசனம், அப்பப்ப செயல்களிலே இறங்க வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய வசனம். இப்பொழுது சிந்திக்கணும், நாங்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளை நீட்டி வைக்கவில்லையா? அல்லாஹ் அப்பொழுது கேட்பான் மர்மையில். அப்ப எதற்கு இந்த ஹதீஸுகள் எல்லாம் எங்களுடைய செயல் வடிவிலே வருகிறதா? நாங்கள் செய்யக்கூடிய செயல் எல்லாம் தூய்மையான அடிப்படையில் இருக்கிறதா? ஏனென்றால் அது மட்டும்தான் அல்லாஹ் இடத்திலே மேலேறி செல்லும் என்று சூரத்துல் ஜுமரிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனிடத்திலே தூய வார்த்தைகளும் சாலிஹான நல்ல அமல்களும் மேலேறி செல்கின்றன என்று சொல்கிறான். ஆகவே இவைகளை சேகரித்து அல்லாஹ்விடத்திலே அனுப்பி வைப்பதற்குரிய அந்த வாழ்க்கையை நாங்கள் வேறொரு வழிகளிலே கழிப்பது எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே வழிகேட்டிலே இருந்து மரணித்து விட்டவர்களுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பார்ப்பதென்றால் கபர்களுக்கு போக வேண்டும், அல்லது மௌத்தா போனவர்களை நாங்கள் நினைக்க வேண்டும். தற்போது வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய நிலைமை, அவர்களுக்கு மரணம் வந்து விட்டால் இதே போன்று அவர்கள் சொல்வார்களே, சொல்கின்ற நேரத்திலே அல்லாஹ் என்ன சொல்வான், இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்களே உயிரோடு, ஆரோக்கியத்தையே நபி அவர்கள் சொன்னபடி ஆரோக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது, ஓய்வு நேரங்கள் இருக்கின்றது, எதற்கு படைக்கப்பட்டோம் என்ற அந்த உணர்வு இல்லாமல் வீணாக காலத்தை கழித்து கொண்டிருந்தார்களே, அதை அவர்கள் அங்கு ஒப்புக்கொள்வார்கள். அல்லாஹ் கேட்பான், எதற்கு ஆயுள் காலத்தை நீட்டி தந்தேன், நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபதுகு ஃபமா லில் வாலிமீன், மின் நசீர், நீங்கள் சுவையுங்கள் நரக நெருப்பை. இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த ஒரு உதவியாளனும் அருமையிலே வர மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போல நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் எங்களுக்கு அல்லாஹு தஆலா செவி புலனையும் பார்வையையும் உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்தான் வழங்கினான். நாங்களாகவே பார்ப்பதற்கு கண்ணை தயாரித்து உங்களுடைய முகத்தில் பொதிக்கவோ அல்லது காதுகளை தயாரித்து கேட்பதற்காக பக்கத்திலே செருகவோ இல்லை. இவைகளையெல்லாம் தந்து இவைகளையெல்லாம் உள்வாங்கி கொண்டு சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை எல்லாம் தந்தது அல்லாஹு தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஹஜ் 22 அத்தியாயத்தினுடைய 46 வசனத்திலே, அஃபலம் யசீரு ஃபில் அர்த், இவர்கள் பூமியிலே சுற்றி திரிந்து பார்க்கவில்லையா? ஃபதகூன லஹும் குலூபுன் யஅக்கிலூன பிஹா, அவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளம் இருந்தது. அவ் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, அல்லது சரியானவற்றை கேட்கக்கூடிய காதுகள் இருந்தன. ஃப இன்னஹா லா தஅமல் அப்சார், அவர்களுடைய பார்வைகள் குருடாகவில்லை. வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபி சுதூர், நெஞ்சங்களில் உள்ள உள்ளங்கள் தான் குருடாகிவிட்டன என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே பாருங்கள், அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய உள்ளங்களும் நல்லவற்றை கேட்கக்கூடிய நல்லது கெட்டது பிரித்து அறிவிக்கக்கூடிய அந்த கேட்டு உணரக்கூடிய காதுகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கவில்லையா? இதை கொண்டு பூமியிலே அவர்கள் சுற்றி திரியவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். எல்லாம் இருந்தது, ஆனால் அவர்களுடைய நெஞ்சில் உள்ள உள்ளங்கள் குருடாகிவிட்டன, அவருடைய கண்கள் குருடாகவில்லை. அப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா அவர்கள் பார்க்கவில்லையா என்று கேட்காமல் கண்ணை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குருடு என்ற ஒரு நிலையிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். எதனூடாக? உள்ளம் என்ற ஒன்று குருடாகிவிட்டது. எப்படிப்பட்ட உள்ளம்? நெஞ்சில் உள்ள அந்த உள்ளங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு வர்ணனையாக எமக்கு விவரிக்கின்றான். ஆகவே இப்ப நாங்கள் பார்க்கின்றோம், இது ஒரு அல்லாஹ்வுடைய சான்று. நாங்கள் பூமியிலே சுற்றி திரிகிறோம், கண்கள் இருக்கின்றன, காதுகள் இருக்கின்றன, சிந்திக்கக்கூடிய உள்ளம் இருக்கின்றன. ஆனால் சிந்தனையும் பார்வையும் கேள்வியும் பல நோக்கங்களை கொண்டதாக இருக்கும். சில நேரங்களிலே கடந்த காலத்தை பற்றி எங்களுடைய பார்வை சிந்தனை எல்லாம் இருக்கும், அல்லது எதிர்காலத்தை பற்றி, அதாவது உலகத்திலே என்னென்ன சேர்க்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம் என்ற சிந்தனை இருக்கும். நிகழ்காலத்திலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி நிகழ்காலத்தில் இருந்தாலும் ஷைத்தான் என்பவன் வந்து திசை மாற்றி கொண்டு செல்வான். ஆனால் இதை நாங்கள் ஞாபகத்திலே வைக்கும் போது குறிப்பிட்ட தவணையின்படித்தான் நாங்கள் இருக்கின்றோம், இப்பொழுது நாங்கள் என்ன சேர்க்க இருக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வு எமக்கு வெளிப்படும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் தெளிவாக பல படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். இறுதியாக நபி அவர்கள் கூறிய ஹதீஸை நான் உங்களுக்கு கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இத்பாஉல் மையத்த சலாசா, மையத்தை ஜனாசாவை மூன்று விடயங்கள் பின்தொடர்கின்றன. ஃபயர்ஜிஉ இஸ்னானி, ரெண்டு விடயங்கள் திரும்பி விடுகின்றன. வயபுகா வாஹிதுன், ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் நிலை பெறுகின்றன, தங்கி விடுகின்றன. இத்பாஉஹு அஹ்லுஹு வ மாலுஹு அமலுகு, பின்தொடரக்கூடியவைகளெல்லாம் அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து, அவனுடைய செயல்கள், அமல்கள். ஃப எரிஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, திரும்பக்கூடியவைகளெல்லாம், அவரை அந்த மையத்தை விட்டும் அடக்கியத பிறகு திரும்பக்கூடியது அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும். ஃப யபுகா அமலுஹு, தங்கியிருக்கக்கூடியது அவனுடைய அமல் என்றார்கள். எங்கு அமலும் சாலிஹுன், சாலிஹான அமல் தங்கும் என்று நபியவர்கள் சொல்லவில்லை. அமலும் செய்ய தீய அமல்கள் தங்கும் என்றெல்லாம் பிரித்து சொல்லவில்லை. பொதுவாக அவனுடைய செயல் தங்கிவிடும். அந்த செயல் நன்மை கொண்டதாகவும் இருக்கும் அல்லது தீமையை கொண்டதாகவும் இருக்கும், பொதுவாக அமல் என்று சொன்னார்கள். அப்ப அவன் என்ன பூமியிலே அவன் செயற்பட்டு சம்பாதித்தானோ அந்த பதிவுகள் அந்த கபரிலே தங்கி விடுகின்றன. அதன் பிரதிபலனாக குடும்பங்களை அவன் சேகரித்திருப்பான், இரத்த உறவுகளோடு ஏனைய உறவுகளை குடும்ப ரீதியாக பெருக்கியிருப்பான், சொத்துக்களை ஏற்கனவே அவனுக்கு வழங்கப்பட்ட சொத்தை விடவும் முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அதிகமான சொத்துக்களை சேர்த்திருப்பான். எந்த ஒன்றும் கபரிலே தங்காது, திரும்பி விடும். கபரிலே தங்கக்கூடியது அவன் மறுமைக்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த காரியங்கள். அந்த காரியங்கள் நல்ல காரியமாகவும் இருக்கும், தீய காரியமாகவும் இருக்கும். அப்ப மறுமையிலே அவன் செய்த அந்த காரியத்தினுடைய வடிவத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை உதயமாகிறது. எந்த அளவுக்கு அவன் நன்மைகளை சம்பாதித்திருக்கிறானோ அந்த நன்மையினுடைய அந்த ஊட்டச்சத்திலிருந்து தான் அவனுடைய சுகமான வாழ்வு பிறக்கின்றது. தீமை எந்த அளவுக்கு அவன் சம்பாதித்திருப்பானோ அந்த தீமை என்ற அசுத்த அழுக்குகளிலிருந்து தான் அவனுடைய நரக வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அப்ப நன்மைக்காக நாங்கள் எவ்வளவு நேரத்தை கழிக்க வேண்டும், தீமையை தவிர்த்து பிறரை தடுப்பதற்காக நாங்கள் எவ்வளவு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே அவனுக்கு குடும்பம், அவனுக்கு சொத்து சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் செயல் விஷயத்திலே அவரவர் தான் அந்த செயலுக்கு பொறுப்பு. தூங்குறவங்க இடத்த மாத்துங்க, அந்த செயல் யாரும் பொறுப்பு அல்ல. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மறுமையிலே அல்லாஹ்வின் பக்கம் அவன் குற்றம் சாட்டியிருக்க கூடாது என்பதற்காக அவனுடைய பதிவேடை அல்லாஹு தஆலா வாசிக்க சொல்வான். இக்ரா பி கிதாபிக் கஃபா பி நஃப்ஸிக அலைக ஹசீபா, உன்னுடைய புத்தகத்தை நீயே எடுத்து வாசி, உன்னை நீயே விசாரித்துக் கொள்வதற்கு அது போதுமானது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான். ஆகவே வெளியிலிருந்து வரக்கூடியவை எல்லாமே அல்லாஹ்புறத்திலிருந்து வரக்கூடியது. ஆனால் அதை கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அது எங்க நாங்கள் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பாகும். அப்போ பொறுப்புணர்வை உணர்ந்து அதை நாங்கள் எவ்வளவு நாங்கள் அதை சரியாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த செயலினுடைய ஆழம் இருக்கிறது. ஆகவே இனி வரக்கூடிய காலத்திலே நாங்கள் எப்படியுமே மரணத்தை சந்திக்க இருக்கிறோம், மரணத்துக்கு பிறகு கபர் வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம், கபர் வாழ்க்கைக்கு பிறகு விசாரணை காலம் வர இருக்கின்றது, விசாரணை காலத்துக்கு பிறகு நரகம் என்றால் நரக வாழ்க்கை, சுவர்க்கம் என்றால் சுவர்க்க வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கையை தவிர நடுவிலே எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது, இவைகளை சந்திக்க இருக்கிறோம். இவைகளையெல்லாம் நாங்கள் தூர நோக்கத்தோடு கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள், இந்த ஓய்வு, இவைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதில் தான் முழு கவனமும் செலுத்தி அதிலே அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற ஆரோக்கியங்கள், உடல் ஆரோக்கியமாயிருக்கட்டும், புத்தி ஆரோக்கியமாயிருக்கட்டும், உள்ளம் ஆரோக்கியமாயிருக்கட்டும், செல்வ ஆரோக்கியமாயிருக்கட்டும், மார்க்கத்திலே எமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான், இந்த தீனுடைய ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அதை கொண்டு மறுமைக்காக தேடுவதற்கு பல வழிகாட்டல்கள் குர்ஆன் ஹதீஸிலே இருக்கிறது, பல சொற்பொழிகளிலே நிகழ்த்தப்படுகின்றது. இவைகளை நாங்கள் படிப்பினை உணர்ந்து செயல்களிலே கொண்டு வந்து செயல்களிலே எப்படி கொண்டு வரணும், அல்லாஹ்விடத்திலே மேலேறி செல்லக்கூடியது தூய்மையானது, அந்த தூய்மையான அடிப்படையிலே செயல்கள் இஹ்லாஸுல் அமல், இஹ்லாஸான அமலாக இருக்கணும். அப்படி நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளணும். நாளை எப்படி என்ன நடக்கும் என்று யாருக்கும் அறியாது அல்லாஹ் ஒருவனை தவிர. இதையும் நாங்கள் நினைத்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தயார்படுத்துவோமாக. இது பற்றி அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அழுத்தமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு அதை பெற்றுக்கொள்வோமாக. அக்கூலு கொலிஹாதா அஸ்தஃபிருல்லாஹி வலக்கு. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃபிருக்க வ அத்தூபு இலைக்.